நமஸ்காரம். ரிஷிகளெல்லாம் காடுகளிலிருந்து தியானம் செய்தார்கள் என்று அறிகிறோம். ஆனால் இன்றைக்கு நாம் நகரங்களிலிருந்து கோயிலுக்கு செல்கிறோம். நம்மால் இயன்ற தொண்டுகளை செய்து வழிபடுகிறோம். அப்ப அந்த காலத்திலிருந்து இந்த காலத்துக்கு ஒரு பெரிய மாறுதல் ஏற்பட்டிருக்கிறது. உருவமே இல்லாத அருவமான பிரம்மத்தை, அவன் ஸ்வரூபத்தை தியானத்தாலே கண்டார்கள் ரிஷிகள். ஆனால் இன்று அதெல்லாம் நம்மால் முடியாது. உருவத்தோடு இருக்கும் கடவுளை தரிசிக்கிறோம், அவருக்கு பூ சாத்துகிறோம், பிரசாதங்களை சமர்ப்பிக்கிறோம், பிரதட்சிணம் பண்ணுகிறோம், தேங்காய் பழம் சமர்ப்பிக்கிறோம். இப்படித்தான் நாம் இருக்கிறோம். அப்ப நமக்கு என்ன தோன்றிவிடலாம் என்றால், அவர்களெல்லாம் உயர்ந்த பிரம்மத்தை உயர்வான எண்ணத்தோடு பற்றினார்களா, நாமெல்லாம் தாழ்ந்து விட்டோமா? இப்படி நாம் ஒரு அளவுக்கு உட்படுத்தி கடவுளை வணங்குகிறோமே, அவர் என்ன தேங்காய் பழம் பிரசாதம், ஒரு விக்கிரக உருவம், இவ்வளவுதானா? ஒருவேளை நாம் ஏதானும் குறைவாக வணங்குகிறோமோ என்று கேள்வி வரும். இந்த கேள்வி எப்படி வலுப்படும்னால், உருவத்தை வழிபட்டாலே அது சுமார்தானே, அதெல்லாம் ரிஷிகள் காலத்தில் செய்தார்களா, ஆகவே அதை விட்டுவிடுங்கள் என்று ஒரு சிலர் கருத்து சொல்லலாம். ஆனால் இந்த கருத்து ஏற்புடையதல்ல. ரெண்டு காரணங்களால், அந்த காலத்தில் ரிஷிகளும் பெருமானுடைய உருவத்தை ஓஹோ என்று புகழ்ந்து வழிபட்டிருக்கிறார்கள். ஒரு குறவும் இல்லை, தாராளமாக வழிபட்டுள்ளார்கள். அவன் உருவத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது ஒரு கருத்து. மற்றொன்று, நாம ரிஷிகள் அளவுக்கு யோகிகள் இல்லையே, நமக்கேற்ற வழிபாட்டு முறையைத்தானே நாம் பின்பற்ற வேண்டும். சிங்கத்தின் தலைக்குள் தலையை கொடுக்க, அதன் வாய்க்குள் தலையை கொடுக்க பயிற்சி எடுத்திருப்பவர் கொடுக்கலாம். அது இல்லாதவர் நானும் தலையை கொடுக்கிறேனே என்றால் தவறாகிவிடும். அதபோலே ஒருவேளை உருவ வழிபாட்டை தாண்டி பிரம்மம் அப்படிங்கிற ஸ்வரூபத்தை ரிஷிகள் வழிபட்டிருந்தாலும், நாம் இன்று வழிபடும் முறையை விட்டுவிட்டு அவர்கள் முறையை பின்பற்ற முடியாது. ஏனால் அந்த பயிற்சி நம்மிடத்தில் இல்லை. நாம் அன்றாட வாழ்க்கையில் ஈடுபட்டிருக்கிறோம். இதற்குள் தான் பக்தியை பெருக்கிக் கொள்ள வேண்டும். ஆனால் சிலர் இப்படி கருத்து சொல்லி, கோவிலுக்கு போவது, தேங்காய் பழம் உடைப்பது, இதனாலெல்லாம் பயனில்லைன்னு சொல்லுகிறார்களே என்றால், அந்த பேச்சை கேட்டால் மொத்தமாகவே நாம் பக்தி வழிபாட்டிலிருந்து நழுவி விடுவோம். ஏன், இப்ப செய்து கொண்டிருக்கும் அழகான வழிபாட்டையும் நிறுத்தி விடுவோம். ரிஷிகள் எப்படி செய்தார்களோ முயற்சிப்போம், ரொம்ப கஷ்டம், நடக்காது. அப்ப இதுவும் இல்லாமல் அதுவும் இல்லாமல் போகும். இது ஏற்படுவதற்குத்தான் ஒரு சிலர் அப்படியே தவறாக இதை பிரச்சாரம் செய்வார்கள். அந்த பிரச்சாரத்தால் லாபம் இல்லை என்று தெரிந்து கொண்டு நாம் அந்த வழியை செல்லக்கூடாது, பின்பற்றக்கூடாது. நாம் நாம இருப்போம். நம்மால் முடிந்தது இந்த வழி, இதை செய்வோம். அப்ப என்ன சந்தேகத்துக்கு நாம் பதில் சொல்லணும்? சரி, இந்த வழி ஒருவேளை வேறு வழி இல்லாதனால செய்து கொண்டிருக்கிறேனோ, இதில் ஒருவேளை பயன் தராதோ என்னவோ, நான் வழிபடும் முறை பயன் தருமா என்று நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக கொடுக்கும். ஆழ்வார்கள் அத்தனை பேரும் இந்த வழிபாட்டு முறையைத்தான் பாசுரங்களில் கூறியிருக்கிறார்கள். பாஞ்சராத்திர ஆகமம், வைகானச ஆகமம், சைவ ஆகமம் முதலான அனைத்து ஆகமங்களும், அது சைவமாக இருக்கட்டும் வைணவமாக இருக்கட்டும், எல்லாமே இந்த உருவம் இப்படி வழிபாட்டு முறையைத்தான் குறிப்பிடுகின்றன. அதில் புறப்பாடோ பிரசாதமோ அனைத்துமே உண்டு. ஏன் அவ்வளவு தூரம்? சனாதன தர்மத்தில் பின்பற்றப்படும் இந்த வழிபாட்டு முறையை மற்ற மதத்தவர்களும் பின்பற்ற தொடங்கிவிட்டார்கள். அப்போதுதான் தங்களுடைய மதத்தை எல்லாருக்கும் புரிய வைக்கலாம், சேர வைக்கலாம் என்பதற்காக ஹிந்து தர்மத்திலிருந்து பல கருத்துக்களை எடுத்து பல வழிபாட்டு முறைகளை எடுத்துக்கொண்டு பின்பற்றுகிறார்கள். அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக அது சரியானது. அவர்கள் அதை பின்பற்றுவது சரியா தவறா அதை இப்போது பேச வரவில்லை. பின்பற்றுவது உண்மை. அது தேரோட்டமாக இருக்கட்டும், துவஜ ஆரோகணமாக இருக்கட்டும், பிரசாதமாக இருக்கட்டும், ஆடல் பாடல் முறைகளாக இருக்கட்டும், எல்லாமே பலராலும் பின்பற்றப்படுகிறது. அதனால் அது தவறாகாது. இவை ஆகமங்களில் சொல்லப்பட்டவை, ஆழ்வார்கள் பாடல்களில் சொல்லப்பட்டவை. வாயினால் பாடி மனத்தினால் சிந்தித்து தூமலர் தூவி தொழுது என்பதை ஆண்டாளே கூறுகிறாள். சரி, இது ஆழ்வார்கள் சொல்லியிருக்கட்டும், ஆனால் அந்த காலத்து வேதமும் ரிஷிகளும் ஒத்துக்கொண்டார்களா? அவர்களைத்து செய்திருக்கிறார்களானால் நிச்சயமாக. நீல தோயத மத்தியஸ்தா வித்யுல்லேகேவ பாஸ்வரா நீவாரசூகவத்தன்வி பீதாபாஸ்யாத் தனூபமா பாரூபா என்றெல்லாம் உபனிஷத்தில் பெருமானுடைய திருமேனி எத்தனை அழகாக உள்ளது, அதை தியானித்தால் எவ்வளவு நன்மை ஏற்படும், என் உருவத்தையும் அதன் வழிபாட்டையும் தியான முறையையும் நன்றாக குறிப்பிடுகிறது. அன்னைக்கு இருந்த ரிஷிகள் எல்லாரும் இதே முறையை பின்பற்றியிருந்தார்கள். என்ன வேறுபாடு? இதை போல பெருப்பெருத்த கோவில்கள் கிடையாது, சின்னதாக இருக்கும், காட்டுக்குள் இருக்கும். நம்மை போல் ஒரு பத்திரிகை அடிப்பிலிருந்து விளக்கு போடுவதிலிருந்து பேண்டு வாத்திய கச்சேரி வைக்கிற வரைக்கும் இப்படி செலவழித்து செய்ய மாட்டார்கள். அவர்களுக்குரிய முறையில் செய்திருப்பார்கள். காலப்போக்கில் இதுதான் மாறியிருக்கலாமே தவிர முறை மாறவில்லை. அந்த ரிஷிகள் காலத்திலேயும் இதே புஷ்பம் பிரசாதம் முறைகள் பின்பற்றப்பட்டன. ஆழ்வார்கள் காலத்திலேயும் உண்டு, நம்ம காலத்தில் செய்கிறோம். அதனால் இது பயன் தருமா என்கிற சந்தேகம் வேண்டாம். இதை விட்டுவிடுங்கள் என்பதை காதிலேயே போட்டுக்கொள்ள வேண்டாம். அதை செய்தால் உள்ளதும் போயிற்று என்று வருந்த வேண்டி வரும். ஏன் உள்ளதல்ல சிறந்ததும் போயிற்று என்று வருந்த வேண்டி வரும். கடைசியாய், அந்த காலத்தில் இது நடந்திருக்கிறதா என்னால் நிச்சயம் நடந்திருக்கிறது. ராமன் தண்டகாரண்யத்துக்குள் புகுகிறார். எல்லா ரிஷிகளும் பார்க்கிறார்கள். ரூபசம்ஹனனம் லக்ஷ்மீம் சௌகுமாரியம் சுவேஷதாம் ததிருஷுகு விஸ்மிதாக்காராக என்று வால்மீகி சொல்லுகிறார். என்ன அழகு ராமன்! அவன் இளமை, அவன் அணிந்திருக்கும் மாந்தோல் மரபுரி, நடக்கும் பாங்கு, கண்களில் கருணை என்று எவர்கள் பிரம்மஸ்வரூபம் பிரம்மஸ்வரூபம்னு கண்ணுக்கு தெரியாததை பேசுவார்களோ அவர்கள் நேர ராமனின் வடிவழகுக்கு தோற்று அதில் ஈடுபட்டு ஓஹோ என்று புகழ்கிறார்கள். ராமா, உன் திருமேனிக்கு ஒரு குறை வராமல் இருக்கணும், நீ ஜாகிரதையா இருக்கணும், பல்லாண்டு பல்லாண்டாக இருக்க வேண்டும் என அதே ரிஷிகள் சொல்லுகிறார்களே. ஆகவே நம் வழிபாட்டு முறை அன்றும் பின்பற்ற வந்தது, தைரியமாக இதையே பின்பற்றலாம்.
இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.